அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 26.
இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அறம்பழக்கம் நோர்க்கோடு இந்த வகுப்பினை அல்லது இந்த சங்கமத்தினை தொடர்ந்து நடாத்துகின்ற கற்க கசடர குழுமத்தினருக்கு என் வாழ்த்துக்களும் நன்றி அறிதலும் உரித்தாகட்டும். குறநெறியை பின்பற்ற இன்னும் மக்கள் இருக்கிறோம் என்று எனக்கும் உணர்த்தி இந்த சபையை நிறைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் திருவடிகளுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். திருக்குறளிலே இன்றைக்கு புது அதிகாரத்துக்குள்ளே நுழையப் போகிறோம். அதற்கு முன்பாக இரண்டு விடயங்கள். ஒன்று, என்னுடைய தாமதத்துக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஔவையார் சொன்னது போல தள்ளவோனா விருந்து வந்தது. ஆகவே அது ஔவையார் பாடலா என்றே எனக்கு தெரியவில்லை. தவிர்க்க முடியாத விருந்தின் காரணமாக நேரம் சற்று தாமதமாகிவிட்டது, அதற்காக மன்னிப்பு கோருகிறேன். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இன்றைய வகுப்பை குழப்புவதற்கென்று ஒருவர் வந்திருக்கிறார். முன்னே இருக்கிற ராமத்மூர்த்தி சார் அவர்கள் பெரும் தமிழ் புலமை உள்ளவர்கள். அவர்களை பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள். அவருடைய சிறப்பு, என்னுடைய குருநாதர் ராதாகிருஷ்ணன் பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அவருடைய தலைமானாக்கர் அவர், தலைமானாக்கர் அவர். அவரை பற்றி நூல்கள் எழுதி ஆண்டுதோறும் அவரை பற்றிய விழாக்கள் எடுத்து உண்மையான நன்றியுணர்வோடு குருவை போற்றுகிற அந்த பெரிய மனிதன் முன்னே வந்து உட்கார்ந்திருப்பது எனக்கு வகுப்புக்கு உண்மையிலேயே இடைஞ்சல். ஏனென்றால் சின்ன வயதிலே விஸ்வரூபமாக என் மனதில் இவர்களெல்லாம் பதிந்து விட்டார்கள். உங்களை பார்க்கிற பொழுது நானும் ஒரு அறிஞன் போல பேச முடியவில்லை. அதனால் இந்த வகுப்பு வந்துவிட்டீர்கள், உங்களை போக சொல்ல முடியாது. அடுத்த வகுப்பில் இருந்து நீங்கள் வர வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கற்றோர் முன் கோணாமல் வாய்திறக்க கூடாது என்கின்ற அந்த அச்சத்தின் காரணமாக இதை சொல்கிறேனே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதை அறிவேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு பெரிய மனிதர் அவர். உங்களுடைய வருகைக்காக மாணவர்கள் சார்பாக நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இனி குறளுக்குள்ளே நாம் நுழையலாம். பெரும்பகுதிகளாக, மூன்று பகுதிகளாக திருக்குறள் பிரிக்கப்படுகிறது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று. அதிலே இப்பொழுது நாங்கள் அறத்துப்பாலுக்குள்ளே நுழைந்து நடைபயில தொடங்கியிருக்கிறோம். அறத்துப்பாலை நான்கு இயல்களாக பிரிக்கிறார். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று நான்கு இயல்கள். பாயிரவியலிலே நூலினுடைய அடிப்படைகளை அமைத்து வைக்கிறார் திருவள்ளுவர். உலகத்தை படைத்த கடவுள், அவனால் அமைக்கப்பட்ட இயற்கை, அந்த இயற்கைக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அறங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய நீத்தார், அவர்களால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய பலம் என்று நான்கு அதிகாரங்கள். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அறன் வலியுறுத்தல் என்று நான்கு அதிகாரங்களை பாயிரமாக வைத்தார். நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாயிரம் என்பதற்கான லட்சணங்களை மீறி திருவள்ளுவர் செய்த பாயிரம் இது. அறம் தன்னாலாக்கப்பட்டதல்ல என்கின்ற அந்த தன்னடக்கத்துடன் நூலாசிரியின் பெயரோ பாயிரத்திலே இருக்கக்கூடிய வேறு பல விடயங்களையோ தவிர்த்து நாலு அதிகாரத்துக்குள்ளே இந்த நூலினுடைய அடிப்படை முழுவதையும் சொல்லி முடித்து விடுகிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவரே அவதாரம் எடுத்தாரோ என்று நினைக்கும்படியாக வந்த பரிமேலழகர் அந்த நான்கு அதிகாரத்துக்குள்ளே திருக்குறளினுடைய உள்ளே நுழைகிற முழு பலத்தையும் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். இந்த நான்கு அதிகாரம் படித்து விட்டாலே திருக்குறளுக்குள்ளே நுழையலாம் என்கின்ற அந்த துணிவு வந்துவிடும். அரண் வலியுறுத்தல் சொன்ன பிறகு அறத்தை இரண்டு கூறாக பிரிக்கிறார். இல்லறம் துறவரம் என்று அறம் இரண்டு கூறாக ஆகிறது. அதிலே இல்லறம் என்பது துறவரம் நோக்கின பாதையை நோக்கி நம்மை நகர்த்துவது. நான் அன்றைக்கே சொன்னேன், இல்லறம் என்பதனுடைய நோக்கமே அன்பு விருத்தி. அன்பு விருத்தி என்ன செய்யும் என்றால் எனது என்கின்ற உணர்வை இல்லாமல் செய்யும். அது நான் உங்களுக்கு நிறைவிலே சொல்லுவேன். நான் எனது என்கின்ற இரண்டையும் விடுவதுதான் துறவினுடைய தன்மை. அகங்காரம் அமகாரம் என்று சொல்லப்படுகின்ற நான் எனது என்ற இரண்டையும் விட வேண்டும். தோற்றத்திலே அகங்காரம் தோன்றி மமகாரம் தோன்றும். விடுகிற பொழுது மமகாரம் விட்டால் அகங்காரம் விடுபடும். எனது என்பதை குறைத்து கொண்டோமானால் நான் என்பது குறையும். எனது என்பதை குறைப்பதற்கான வழி அன்பை பெருக்குதல். அன்பு பெருக 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 என் பொருள் மற்றவர்களுடைய பொருளாக ஆகிவிடும். ஆகவே அந்த பொருள்களை துறப்பது சுலபமான மனநிலை நமக்கு வந்துவிடும். அதனாலே அன்பு பெருக்கத்தை வரிசையாக சொல்லிக் கொண்டு போவதுதான் இல்லறவியல். இல்லறம் என்பது நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், ஆணும் பெண்ணும் கூடி இன்பம் அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல தமிழர்களுடைய இல்லறம். அந்த வாழ்க்கைக்கு அறம் என்று பெயரிட்டார்கள். அந்த அறம் வளர வேண்டுமானால் அன்பு வளர வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பரிமேலழகர் உரை செய்கிற பொழுது அன்பு பண்பாகவும் அறம் பயனாகவும் இருக்க வேண்டும். அன்பு பண்பாக இருந்தால் அறம் பயனாக மாறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டையும் தனித்தனி பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்றை பிடித்தால் மற்றது அதனோடு சேர்ந்து வரும். அறம் செய்வதுதான் கஷ்டம், அன்பு செய்வதிலே எந்த கஷ்டமும் இல்லை. ஆகவே அன்பை மெல்ல மெல்ல வளர்த்தி கொண்டு போகிற முறைமையை இல்லறத்துக்குள்ளே திருவள்ளுவர் அமைத்து காட்டுகிறார். அதிலே முதலிலே இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலே ஒரு இல்வாழ்வான் செய்ய வேண்டிய கடமைகளை வகுத்து சொல்கிறார். 11 கடமைகள். அந்த 11 கடமைகளையும் செய்தால்தான் இல்லறம் செய்ததாக ஆகும். அந்த 11 கடமையை எப்படி செய்ய வேண்டுமென்றால் பழியஞ்சி பொருள் சேர்த்து அதை பகுத்து உண்டு இந்த கடமைகளை செய்ய வேண்டும். ஆகவே அறம் செய்வது அதை பழியஞ்சி சேர்த்த பணத்தினாலே செய்வது, இது ரெண்டும் திருக்குறள் சொல்லுகிற அடிப்படை. இன்றைக்கு பழியஞ்சுதல் என்பது நம்மை விட்டு போய்விட்டது. பழி அஞ்சாமல் நமக்குள்ளே நுழைகிறது. இன்றைக்கு கூட காலையிலே செய்தி பார்த்து கொண்டிருந்தேன், ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய துணைவேந்தர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நிறுவனம் இல்லை, பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய துணைவேந்தர். எவ்வளவு தூரம் நம் சமூகம் அறத்தை விட்டு தூர போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இது அவர் ஒருவரை குற்றம் சொல்லி பிரயோசனம் இல்லை. சமூகத்தை நாம் சீர்குலைத்து விட்டோம். அதிலே அவர் அகப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். நாங்கள் பல பேர் அகப்படவில்லை. இதை சட்டங்களினாலே மட்டும் திருத்திவிட முடியாது, அறத்தினாலே தான் திருத்த முடியும். அதுக்குத்தான் திருக்குறள் பிடிக்கிறோம். திருக்குறள் உள்ளே புகுந்துவிட்டால் நாம் நினைத்தாலும் பிழை செய்ய முடியாது. அதுதான் திருக்குறளுடைய சக்தி. ஆகவே இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று விவரங்களை சொல்லிவிட்டு தனியே ஒருவன் கடமைகளை செய்ய முடியாது. ஏனென்றால் அறங்கள் என்பவை வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயுமாக ரெண்டிடத்திலும் செய்யப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. ஆகவே ஒருவன் இரண்டிடத்திலும் நின்று அறங்களை சரியாக செய்ய முடியாது என்ற காரணத்தினாலே இறைவன் குறிப்பிட்ட பருவத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற துணை தேடலை இயல்பாக்கி இருக்கிறான், இயற்கையாக்கி இருக்கிறான். தக்க துணை வாய்த்து விட்டால் அவள் இல்லத்திலே இருக்கிற அறங்களை செய்வாள், கணவன் வெளியறங்களை செய்வான். இப்படி நம் தமிழர்கள் வகுத்து கொண்டார்கள். இன்றைக்கு எல்லாம் எல்லாரும் செய்வதாக சொல்லி ஒன்றும் ஒருவரும் செய்வதில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். ஆகவே வாழ்க்கை துணை நலம் என்ற அடுத்த அதிகாரத்தை வைக்கிறார். அதைத் தொடர்ந்து வாழ்க்கை துணை நலத்தை தொடர்ந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் நல்லபடி வாழ புதல்வர்கள் பிறக்கிறார்கள். புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரம் அடுத்த அதிகாரமாக வருகிறது. இப்பொழுது கணவன் மனைவி பிள்ளை என்ற அந்த மூன்று நிலையும் ஒன்று கூடினதனாலே கொஞ்சம் கூட்டுங்க. மூன்று நிலையும் ஒன்று கூடினதனாலே, கணவன் மனைவி குழந்தை என்ற அந்த மூன்று நிலையும் கூடினதனாலே அன்பு பரிச்சயம் ஏற்படுகிறது. அந்த இல்லத்துக்குள்ளே அன்பு பரிச்சயம் ஏற்பட்டு அன்பு வளர்ந்து இல்லம் நிரம்பு, அன்பினாலே இல்லம் நிரம்புகிறது. ஒரு பொருள் ஒரு இடத்திலே நிரம்பிவிட்டால் அந்த இடத்தை விட்டு அப்புறமாக அது கசியும். இல்லத்திலே கணவன் மனைவி பிள்ளை என்ற அந்த அமைப்பிலே அன்பு பெருகிவிட்டால் பிறகு அந்த அன்பு இல்லத்தை தாண்டி சமூகத்தை நோக்கி கசிய தொடங்குகிறது. சமூகத்தை நோக்கி அந்த அன்பு போகிறது என்பதற்கான அடையாளமாக இந்த மூன்று பேர் சேர்ந்தவுடனே அன்புடைமை அன்பு பெருகிவிடுகிறது. அடுத்த அதிகாரம், இந்த அன்பு நிறைந்து சமூகத்தை நோக்கி ஓடத் தொடங்குகிறது என்பதற்கு அடையாளமாக ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். அதற்கு விருந்தோம்பல் என்று பெயர். பண்டு அறிவுண்மையின் வந்தாரும் அறிவின்மையின் வந்தாரும் என விருந்தை இரண்டு வகையாக பிரித்து சமூகத்துக்குள்ளே மனிதன் நுழையத் தொடங்குகிறான், முதலடி எடுத்து வைக்கிறான் என்பதற்கான குறியீடாக இந்த அதிகார விருந்தோம்பல் என்கின்ற அதிகாரத்தை அமைக்கிறார். இப்பொழுது மனிதன் சமூகத்துக்குள்ளே தன்னுடைய அன்பு பெருகி சமூகத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்து விட்டான். முதலடிதான் வைத்திருக்கிறான், முடிவடிக்க இன்னும் போகவில்லை. அந்த முதலடி வைத்தவுடனே இனி சமூக வாழ்வுக்கான தயார்படுத்தலை திருவள்ளுவர் சொல்லத் தொடங்குகிறார். இதுவரை இல்லத்துக்கான வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருந்தார். சமூகத்துக்குள்ளே வந்துவிட்டாயா, சில பண்புகள் இருந்தால்தான் நீ சமூக மனிதனாக மாற முடியும். அப்படி வகுத்த திருவள்ளுவர் அதனுடைய முதல் பண்பாக சொல்லுகிறார் நன்றியுடைமை என்கின்ற அதிகாரம். ஒருவருக்கொருவர் ஒருவர் செய்த உதவியை நினைந்து நன்றி பாராட்டுவது என்பது சமூக இணைப்புக்கான ஒரு கருவி. அதைத்தான் நான் நேற்று சொன்னேன், மணிகளை சேர்த்து ஒரு நூலிலே கோர்ப்பது போல மனிதர்களை சேர்த்து நன்றியறிதல் என்ற நூலிலே திருவள்ளுவர் கோக்கிறார். எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். நன்றியறிதல் இல்லாவிட்டால், ஒருவருக்கொருவர் நன்றி இல்லாவிட்டால் இணைய முடியாது, சமூகம் இணையாது. ஆகவே அந்த நன்றியறிதல் என்பது விருந்தோம்பலுக்கு அடுத்த அதிகாரம் விருந்தோம்பலுக்கு தேவையான இன்சொல் சொல்கிறார். இன்சொல் சொன்ன பிறகு இன்சொல் என்பது சமூகத்துக்குள் போவதற்கான ஒரு கருவி. நான் ரெண்டு விதமாக இந்த திருக்குறளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று பரிமேலர் வகுத்த வகுப்பு, அடுத்தது சமூக வாழ்க்கையிலே இந்த திருக்குறள் எப்படி நகர்கிறது என்கின்ற அமைப்பையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குடும்பம் வந்தவுடனே விருந்து அன்பு வந்து விடுகிறது. அன்பு வந்தவுடனே விருந்து வருகிறது. விருந்துக்கு தேவையான இன்சொல் வருகிறது. சமூகத்தான இணைப்பு ஏற்படுகிறது. இணைப்பு ஏற்பட்டால் போதாது, அது பேண வேண்டும், தொடர்ந்து நிலைக்க வேண்டுமானால் நன்றியுடைமை வேண்டும். அதை சொல்வதற்காக நன்றி அறிதல், செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தை வைத்தார். நேற்று அதுவரை படித்தோம். நான் திரும்ப திரும்ப சொல்வது உங்களுக்கு நினைவூட்டவும் எனக்கு நினைவூட்டவுமாக என்று எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்று வகையான நன்றியறிதலை சொன்னார். ஒன்று செய்யாமல் செய்த உதவி, காலத்தால் செய்த உதவி, பயன்தூக்கார் செய்த உதவி என்று மூன்று வகை உதவிகள். முதல் உதவி என்பதற்கு வையகமும் வானகமும் நிகராகாது என்கிறார். அது என்ன அப்படி அதற்கு முக்கியத்துவம் என்று கேட்டால், நன்றியறிதலை சமூகத்துக்குள்ளே நீ ஆரம்பித்து வைக்கிறாய். ஒருவர் எனக்கு உதவி செய்து நான் அதற்கு நன்றி செய்கிற பொழுது நான் இரண்டாவது ஆளாக மாறுகிறேன். ஒருவரும் உனக்கு உதவி செய்யவில்லை, நீயாக போய் முதல் முதலாக உதவி செய்கிறாய் என்றால் நீ சமூகத்துக்குள்ளே நன்றியுடைமையை ஆரம்பித்து வைக்கிற மனிதன் என்றபடியால் உன்னுடைய உதவிக்கு வையகமும் வானகமும் நிகராகாது என்றார். இது உதவியினுடைய ஒரு வகை. அதற்கு அடுத்தது சொல்லுகிறார் காலத்தால் செய்த உதவி. காலத்தால் செய்த உதவிக்கு பரிமேலகர் உரை எழுதுகிற பொழுதார் ஒருவருக்கு இறுதிக்கண் ரொம்ப ஆபத்தான நிலையில் ஒருவன் கை கொடுக்கிறானா, அந்த உதவி பெரிய உதவி, மறக்க முடியாத உதவி, நன்றியுடைமைக்கு உரிய உதவி. அதற்கு இந்த வையகம் நிகராகாது என்று சொல்லி முடித்தார். பிறகு சொல்லுகிறார் பயன்தூக்கார் செய்த உதவி. நான் இவனுக்கு இந்த உதவியை செய்தால் இவனிடமிருந்து எனக்கு எதுவும் கிடைக்காது என்று தெரிந்து கொண்டும் செய்கிற உதவி, அது கடலை பெரிது என்று அந்த உதவியை கொண்டு வந்து முடிக்கிறார். இந்த மூன்று வகை உதவிகளும் அதற்கான நன்றியறிதல்களையும் சொல்லுகிறார். சொன்ன பிறகு வள்ளுவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்றால், நான் சொன்ன மூன்றும் உதவி செய்தவர்களை வைத்து நன்றியுடைமையை சொன்னது, நன்றியுடைமையின் பெருமை சொன்னது. உதவி செய்தவர்களை வைத்து நன்றியுடையின் நன்றியுடைமையின் பெருமையை மூன்று குறளிலே சொல்லிவிட்டேனே, அதோடு முடிகிறதா என்றால் இல்லையே. உதவியை பெறுகிறவர்களுடைய தன்மையிலேயும் நன்றியுடைமையினுடைய சிறப்பு தங்கியிருக்கிறது. ஆகவே அடுத்த ரெண்டு குறளிலே உதவி பெறுகிறவன் உயர்ந்தவனாக இருந்தால் அதனுடைய நன்றி சிறக்கும் என்று அடுத்த ரெண்டு குறளிலே சொன்னார். அதற்கு பிறகு அந்த நன்றி உடைமை இல்லாமல் போகிற பொழுது ஏற்படுகிற தீமை முதலியவற்றை சொல்லி அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து நிறைவு செய்கிறார். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகர்க்கு. நீ எதைனை செய்தாலும் நன்றி மறந்தவனுக்கு, அது நான் நேற்று சொன்னேன், பரிமளரே எழுதுகிறார், உய்தியில் குற்றம் பிராயச்சித்தம் செய்து தப்ப முடியாத குற்றம் நன்றியின்மை என்று சொல்லி நன்றியினுடைய முக்கியத்துவம் முடித்தார். இன்றைக்கு புது அதிகாரத்துக்குள்ளே நுழையப் போகிறோம். இன்றைய அதிகாரத்துக்கு பெயர் நடுவு நிலைமை. நான் நினைந்து நினைந்து ஆச்சரியப்படுகிற விஷயம், இப்போதெல்லாம் பல ஆராய்ச்சிகள் நடக்கின்றன, இது திருவள்ளுவர் வைத்த அமைப்பு தானா இந்த அதிகார அமைப்புகள், அல்லது பரிமளலகர் செய்தாரா, அல்லது பிற்காலத்தவர்கள் செய்தார்களா என்று ஆராய்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றன. எனக்கு இதுகளிலே நாட்டம் இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த பரிமளலகர் சொல்லியிருக்கிற இந்த வைப்பு முறை என்பது மிகச்சிறந்த முறை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. திருவள்ளுவரே இதை செய்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும், நிரூபத்துக்கு சான்றுகள் இல்லை. இப்ப இந்த நாடு நன்றியுடைமை வரையும் நகர்ந்து வந்துவிட்டோம். சமுதாயத்துக்குள்ளே காலடி வைத்து சமுதாயத்துக்குள் தகுதி பெறுகிற தொடங்கிவிட்டோம். தடவினங்களுடனே சொன்னார், இதற்கு அடுத்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம், எல்லாவற்றுக்கும் இப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. திருக்குறள் எதுதான் முக்கியம் இல்லாத அதிகாரம்? நடுவு நிலைமை என்கின்ற அதிகாரம். அதாவது குறள் அதிகாரத்துக்குள்ளே பரிமளலருக்குள்ளே நாங்கள் நுழைவோம். நான் சில செய்திகள் சொல்லுகிறேன். கூடி வாழ ஆரம்பித்து விட்டோம். நன்றியுடைமை நெருக்கம் வந்துவிட்டது. சமுதாயம் என்று இருந்தால் பிரச்சனை என்பது இருந்தே ஆகும். அது இயற்கை, அது என்றும் அதிலே இருந்து யாரும் தப்ப முடியாது. குற்றம் செய்கிறவன் நன்மை செய்கிறவன் என்று இரண்டு வகையான மனிதர்களும் இருப்பார்கள். அதனாலே இந்த உலகத்துக்கு மிஸ்ர பிரபஞ்சம் என்று பெயரிட்டார்கள் வடமொழியிலே. மிஸ்ரம் என்றால் கலப்பு என்று அர்த்தம் என்று நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. நன்மை தீமை கலந்ததுதான் இந்த உலகம். இல்லை, இது எங்கள் ஊரிலே தீமையே இல்லை. ஒரு காலத்தில் ரஷ்யாவை சொல்லி அப்படி மிரட்டினார்கள், அங்கே ஏழைகளே இல்லை, அங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க முடியாது. அது ரஷ்யா உடைந்த பொழுதுதான் தெரிந்தது, அந்த பொய் முகமூடி போட்டு வைத்திருந்தார்கள் என்ற உண்மை தெரிந்தது. எந்த நாடும் எந்த நகரமும் எந்த மக்கள் கூட்டமும் முற்றுமுழுதாக பூரணம் பெற்றவர்களாக ஒருவர் இருக்க முடியாது. ஏனென்றால் உலக இயற்கையே நன்மை தீமை கலந்ததுதான் அந்த இயற்கை. ஆகவே ஒரு சமுதாயத்துக்குள்ளே பிரச்சனைகள் என்பது தவிர்க்க முடியாதவை. பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை எப்படி கையாள்வது, இதுதான் திருவள்ளுவருடைய கேள்வி. சமுதாயத்துக்குள்ளே நுழைந்து விட்டாய், நன்றியுடைமையினாலே இணைந்து விட்டாய், சமுதாயத்துக்குள்ளே ஒருவன் பிரச்சனையை உண்டாக்குகிறான். அது முக்குணவயத்தினாலே பிரச்சனைகள் எப்பொழுதும் நிகழலாம். உயர்ந்தவன் கூட பிரச்சனைக்குரியவனாக ஆகலாம். அப்படி பிரச்சனை வந்துவிட்டால் அதை எப்படி நாம் கையாளப் போகிறோம் என்பது ஒரு கேள்வி. ஒருவன் பிழை செய்து விட்டான், பிரச்சனை என்றவுடனே நம்ம பிழையை எடுத்து, ஒருவன் ஒரு பிழை செய்து விட்டான், யாரோ ஒருவருக்கு பிழை செய்து விட்டான். சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நான் நடுவீட்டுக்காரன், எனக்கு இந்த பக்கத்திலே ஒரு வீடு, இந்த பக்கத்திலே ஒரு வீடு, இரண்டு பேரும் என்னோடு தொடர்புடையவர்கள், உதவி செய்திருக்கிறார்கள், அதனால் எனக்கு நன்றியுடைமை கடன்மை இருக்கிறது. எனக்கு பிரச்சனை இல்லை, இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துவிட்டது, ஏதோ ஒரு இடத்திலே பிரச்சனை வந்துவிட்டது. இந்த பிரச்சனையை தொடர்பு பற்றி என்னிடம் முறையிட வருகிறார்கள் என்று வையுங்கள். என்ன, நடுவீட்டிலே நான் தானே அகப்பட்டேன். ஆகவே ரெண்டு பேரும் குற்றம் சொல்லுகிறார்கள். குற்றம் சொல்லுகிற பொழுது எப்பொழுதும் எல்லாரும் தங்களை காப்பாற்றித்தான் குற்றம் சொல்வார்கள். அது உலக இயற்கை. ஏனென்றால் நாம் அப்படித்தான் மனதை பயிற்சி பண்ணி வைத்திருக்கிறோம். நான் முந்தியும் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய மனது பெரும்பாலும் நமக்கு வக்கீலாகத்தான் செயல்படுகிறது. என்னுடைய பிழையை அது சரி பண்ணும் அப்படி நாங்கள் பழக்கி வச்சிருக்கிறோம். நான் அதுதான் பண்ணேன் சார், இதுதான் பண்ணேன், என்று நம்முடைய பிழையை மனது அப்படி இல்லாமல் மனதை நீதிபதியாக்க வேண்டும், வக்கீலாக்க கூடாது. வக்கீலாக்கினால் அது எனக்கு சார்பான செய்தியிலேயே சொல்லிக் கொண்டிருக்கும், என் பிழையை அது நியாயப்படுத்தும். வக்கீல்களுடைய வேலை அதுதானே. நீதிபதியாக இருந்து இல்லை நீ செய்வது பிழை, ஏதிலார் குற்றம் போல் தன்குற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்றார் திருவள்ளுவர். மற்றவன் பிழை என்றால் புகுந்து 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 தேடுகிறாய் அல்லவா, அவன் செய்தானோ செய்யவில்லை செய்திருப்பான், செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இப்படி எத்தனை பேச்சு பேசுகிறாய். அப்படி எப்பொழுதாவது உன் பிழை பற்றி நீ ஆராய்ந்திருக்கிறாயா? அப்படி ஆராய்ந்தால் உலகத்திலே உயிர்க்கு எந்த விதம் உடலுக்கல்ல உயிர்க்கே தீமை இல்லை என்றான் திருவள்ளுவன். ஆகவே ஒரு ரெண்டு பேர் பிரச்சனையோடு வந்து விட்டார்கள், ரெண்டு பேரும் வேண்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இப்பொழுது நான் என்ன செய்வது? உடனே நான் திருக்குறளை தட்டி பார்க்கிறேன். இல்லற அமைப்பிலே பார்த்தால் இதுக்கு முன்னுக்குத்தான் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர், நன்றி உடைமையை மறக்காதே என்று சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் அல்லவா நன்றி உடைமையை மறக்காதே என்று. இப்போ ரெண்டு பேரும் எனக்கு தொடர்பு பட்டவர்கள். இவர் எனக்கு ₹1,00,000 கடனாக தந்திருக்கிறார், இவர் ₹25,000 எனக்கு கடனாக தந்திருக்கிறார் தொடர்பு பற்றி. இப்போ நான் யாருக்கு நன்றியுடையவனாக இருப்பது என்று ஒரு கணக்கு போட்டு திருக்குறளை நாசமாக்குவதென்று முடிவு செய்து, ₹1,00,000 செய்தவனுடைய நன்றி பெரிய நன்றிதானே. ஆகவே இந்த பிரச்சனையிலே அவருக்கு சார்புபட்டு நான் பேச வேண்டும் என்று முடிவு செய்து பேசினேனானால் சமூக வாழ்க்கை தொலைந்து போய்விடும். நன்றியுடைமை என்பது உன்னுடைய தனி வாழ்க்கை, தனி வாழ்க்கை தொடர்புபட்ட விஷயம். சமூக வாழ்க்கை என்று வருகிற பொழுது தனி வாழ்க்கையை ஒரு ஓரமாக தூக்கி வை. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நாங்கள் எல்லோரும் செய்கிற தவறு இங்கேதான் செய்கிறோம், குழப்பிக் கொள்கிறோம். தனி வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் குழப்பிக் கொள்கிறோம். குழப்ப வேண்டும் என்று பல பேர் விரும்புகிறார்கள். தனி வாழ்க்கை என்று வந்து தனி வாழ்க்கையிலே தொடர்பு இருக்க அந்த தொடர்பு இருக்கட்டும், நீ நன்றியுடையவனாக இரு. பொது வாழ்க்கையிலே சமூக வாழ்க்கையிலே ரெண்டு பேர் பிரச்சனையோடு வருகிறார்கள், இங்கே நன்றி பார்க்காதே. இங்கே நீ செய்ய வேண்டிய கடமை நடுவு நிலைமையாக நின்று அவர்களை கூப்பிட்டு விசாரித்து, சார் நீங்கள் எனக்கு எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நீங்கள் செய்தது தவறு என்று சொன்னால்தான் சமூகம் உடையாமல் நிற்கும். நான் என் நன்றி அறிதலை நினைந்து ஒருவருக்கு சார்புபட்டு பேசினேனானால் பகை இப்பொழுது ரெண்டு பேருக்கு இடையிலே இருந்த பகை மூன்று பேருக்கு இடையிலான பகையாக மாறும், பிறகு பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. இன்றைய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு, நான் எங்கள் ஊரையும் வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறேன், முந்தியெல்லாம் ஊரிலே பெரியவர்கள் இருந்தார்கள், ஊரிலே பெரியவர்கள் இருந்தார்கள், அதுபோல உறவுக்குள்ளே பெரியவர்கள் இருந்தார்கள், வீட்டிலே பெரியவர்கள் இருந்தார்கள். இந்த அமைப்பு உங்களுக்கு தெரியும். வீட்டிலே ஒரு பிரச்சனை என்றால் வீட்டில் பெரியவர் சொன்னால் நாங்கள் அடங்கி போக வேண்டியதுதான், உடன்பாடோ இல்லையோ அவர் சொல்லிவிட்டார், அப்பா சொல்லிவிட்டார், இல்லாட்டி தாத்தா சொல்லிவிட்டார், நான் அடங்கி போக வேண்டியதுதான். அது மாதிரி அதை தாண்டி வந்து விட்டதா பகை, அடுத்த உறவோடு பகை வந்து விட்ட. உறவுக்குள்ளே ஒரு பெரியவன் இருப்பான், ஒரு முதியவன் இருப்பான், அவன் ஒரு நன்மை தீமை அண்ணன் தம்பியும் பேச மாட்டான், எங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவனுக்கு நான் சொல்ல மாட்டேன் என்பான். அந்த உறவு பெரியவன் கூப்பிடுவான் ரெண்டு பேரையும், டேய் இங்க வாங்கடா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது, அண்ணன் தம்பியாக இருந்ததை மறந்து போனீர்களா, இந்த பேச்சு இருக்கப்படாது. நன்மை தீமை வருவது உறவுகளை ஒன்றாக்குவதற்காகவே தவிர பிரிப்பதற்கு இல்லை, நீ போய் அண்ணனுக்கு கல்யாண வீட்டுக்கு சொல்லு என்று இவன் சொல்லுவான், இது கடமை. அதே போல அண்ணனை கூப்பிட்டு சொல்லுவான், தம்பி வந்து சொல்லுவான், தம்பியோடு பகிக்கிற அண்ணன் நல்லாக வாழ மாட்டான், அவன் வந்தால் அவனை வரவேற்று நீ உபசரித்து அந்த உறவை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவான். அந்த சொல்லுக்கு ரெண்டு பேரும் கட்டுப்படுவார்கள். இது கடந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வந்தால் ஊருக்கு பெரியவர்கள் இருப்பார்கள். இந்த சினிமாவில் காட்டுகிறார்களே எட்டுப்பட்டிக்கு, இந்த செம்புக்கும் அதுக்கும் என்ன தொடர்போ தெரியவில்லை என்று அவங்களே நகைச்சுவை பண்ணுகிறார்கள். ஊருக்கு பெரியவனாக இருக்கிறவன் அவன் சொல்லுவான், இதை நீங்கள் இப்படித்தான் தீர்க்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இதையெல்லாம் கடந்துதான் நீதிமன்றம். மனிதனாக சிந்திக்கிற சக்தி பெற்ற நமக்கு எடுத்தாற்போல் நீதிமன்றம் போக வேண்டுமா? இன்றைக்கு அப்படித்தான் போகிறோம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஒருவருக்கொருவர் கட்டுப்படுகிறது என்கின்ற அந்த வாழ்க்கை முறையை இன்றைக்கு நாம் சிதைத்து விட்டோம். இன்றைக்கு வீட்டிலே ஒருத்தர் சொன்னால் மற்றவர் கேட்பதில்லை, உறவுக்குள்ளே ஒருவர் சொன்னால் இப்ப என்ன சொல்கிறார்கள் என்றால் நாகரிகம் என்ற பேர்ல சொல்ற, அது அவங்க வீட்டு பிரச்சனை சார், நாங்க எப்படி தலையிடுவது, அவங்க வீட்டு பிரச்சனை, நீ உனக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு, நீ உன்பாட்டுக்கு போய் வேற ஊர்ல இரு, எப்பொழுது நீ உறவு என்று வந்துவிட்டதோ உங்களுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். விலங்குகள் அந்த தொடர்போடு இருக்கின்றன, விலங்குகள் அந்த தொடர்போடு இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, கீரியிலே ராஜகீரி என்று ஒரு கீரி இருக்கிறது, கீரி வகை இருக்கிறதே, அதிலே ராஜகீரி என்ற ஒரு கீரி இருக்கிறது, வெள்ளை நிறமாக இருக்கும். இந்த பெரிய நாகங்கள் போன்ற பாம்புகளை கீரி பிடிக்கும், கீரி பாம்புக்கு பகைவன், அதனாலே அதை இந்த கீரி அவற்றை கொல்லும். மிகப்பெரிய நாகங்களை கண்டுவிட்டால் கீரிகளாலே ஒன்றும் செய்ய முடியாது, அது மிக பெரிய நாகங்களாக இருக்கும். அப்போ என்ன செய்யுமாம், இந்த கீரி உடனே ஓடி போய் ராஜநாகம் இருக்கிற அந்த ராஜகீரி இருக்கிற இடத்துக்கு போனால் அந்த ராஜகீரியை கூட்டிக் கொண்டு வரும். எப்படி கூட்டிடுவோம், தன் முதுகிலே ஏற்றி கூட்டிக் கொண்டு வருமா. இது இலக்கியங்கள்லையும் சொல்கிறார்கள், நான் ஒரு தரம் கண்ணாலையும் பார்த்தேன். கீரியை ஒரு கீரி முதுகிலே கொண்டு போகிறது, கொண்டு போய்விட்டால் அந்த ராஜகீரிக்கு என்ன வேலை என்றால் பாம்புக்கு மேலே அது சும்மா ஒரு தர பாய்ச்சல் பாஞ்சாலே போதும், பாம்பு செத்து போய்விடும். விலங்குகளுக்குள்ளே இப்படியும் இது, இவர் தலைவர், இவர் அதுக்கு கீழ்பட்டவர், பிரச்சனை வந்தால் அவர்கிட்ட போக வேண்டும் என்று விலங்குக்கு புத்தி இருக்கிறது. நாங்கள் சிந்திக்கிற விலங்குகள், நமக்கு ஒரு பெரியவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அமைக்கு, இந்த கரையான்புத்திலே பார்த்தால் சொல்லுகிறார்கள், அதில் இந்த தேனி தேன்கூட்டிலே ராஜ தேனி என்று ஒரு தேனி, அதுக்கு வேலை இப்படி, சேவர்களுக்கு இப்படி வேலை, அதுகள் பிரித்து கொண்டு வாழ்கின்றன. அந்த கட்டுப்பாடு இல்லாவிட்டால் சமூகம் உடைந்து சிதறி போகும். குடும்பத்திலே ஒரு பெரியவர் என்பதை நாம் நியமித்துக் கொள்ள வேண்டும், குடும்ப பிரச்சனையை அவர் தீர்க்க வேண்டும். ஊரிலே ஒருவரை நியமிக்க வேண்டும், உறவிலே ஒருவரை நியமிக்க வேண்டும். இதுல என்ன பிரச்சனை என்றால், ரெண்டு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை என்றால், நாம் இப்ப அப்படி ஒருத்தருக்கும் பணிவதில்லை. அவர் என்ன எனக்கு சொல்வது, எல்லாரும் இப்ப ராஜாக்கள் அப்படித்தானே வந்தது, ஜனநாயகம் என்றால் எல்லாரும் ராஜாக்கள். அது பெரிய மோசமாக போய்விட்டது. எல்லாரும் அவரவர் தன்னிஷ்டப்படி நடக்க புறப்படுகிறார். வீட்டிலே இருக்கிற பெரியவன் சொன்னால் ஒருவனுடைய தலைமையிலே வீடு இயங்க வேண்டும், ஒருவனுடைய தலைமையிலே உறவு இயங்க வேண்டும், ஒருவனுடைய தலைமையிலே ஊர் இயங்க வேண்டும், ஒருவனுடைய தலைமையிலே நாடு இயங்க வேண்டும். இதில் என்ன சிறப்பு என்றால், இந்த தலைமை தாங்குகிறவன் நேர்மையாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன் இதிலெல்லாம் சிதைந்தது, இந்த அமைப்பெல்லாம், நம்முடைய தமிழ் அமைப்பெல்லாம் ஏன் சிதைந்தது என்றால், தலைமை தாங்குவதற்கு நாம் தேர்ந்தெடுத்தவன் பாரபட்சமாக நடக்க தொடங்கிவிட்டான். அதற்கு பிறகு அவன் தலைமையை ஏற்க யாரும் தயாராக இல்லை. தலைமை ஏற்கிறவன் பாரபட்சம் இல்லாமல் நடுவு நிலைமையோடு இருந்தால் வீடு சரியாக இருக்கும், உறவு சரியாக இருக்கும், ஊர் சரியாக இருக்கும், நாடு சரியாக இருக்கும். ஆகவே சமூக வாழ்க்கை தொடங்குகிறாயா, நன்றியுடைமை வந்துவிட்டதா, சமூக வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டாயா, நீயும் ஒருவேளை நீதிபதி ஆகலாம். நீதிபதி என்பது கோட்டை தான் என்று நினைக்காதீர்கள். உன் நட்பு வட்டாரத்துக்குள்ளே நீ நீதிபதியாகலாம், உன் உறவுக்குள்ளே நீதிபதியாகலாம், உன் குடும்பத்துக்குள்ளே நீதிபதியாகலாம். அப்படி வருகிற பொழுது நன்றியுடைமையை நினைக்காதே. விதியையும் சொல்லி விதி விலக்கையும் சொல்லுகிறார் திருவள்ளுவர். இப்பதானே சார் சொன்னீங்க, நேற்று முழுக்க இருந்து கத்த கத்துட்டு நன்றியுடைமை நன்றியுடைமை என்றால் அப்போ அவர் நன்றியுடைமை நினைப்பது இல்லையா? நீ தர்மம் மீறி ஒருவன் பிழை செய்தான் என்று தெரிந்த பிறகும் நன்றியுடைமைக்காக அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுகிறாய் என்று வை, சமூகம் உடைந்து போய்விடும். ஆகவே நீ ஒரு தலைவனாக இருக்க வேண்டுமானால் அங்கே உன் நன்றியுடைமையை பார்க்காதே. யார் பிழை செய்தார்கள், யார் செய்தி செய்தார்கள் என்பதை தீர விசாரித்து எந்தவித அச்சமும் இல்லாமல் இதுதான் சரி இதுதான் பிழை என்று சொல்லுகிறவன் ஒருவன் இருந்தால்தான் வீடு உருப்படும், உறவு உருப்படும், ஊர் உருப்படும். இதை சொல்வதற்காகத்தான் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தை கொண்டு வந்து அடுத்த நிலையிலே திருவள்ளுவர் வைக்கிறார். இவ்வளவும் முன்னுரை.